பற்றியாக இருக்க வேண்டும். அப்போ வணக்க வழி பள்ளி அதான் தொழுகைக்கு உடைய நேரம் வந்துவிட்டது. மஸ்ஜிதிற்கு செல்வதிலே அந்த நேரம் குறிப்பிடப்பட்ட ஃபரதை நிறைவேற்றுவதிலே உள்ளம் எப்படி ஈடுபடுகிறது? பெண்களும் அப்படித்தான். அந்த தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, தொழுகையின் பக்கம் அவர்களது மனம் எப்படி துடிக்கிறது அந்த தொழுகைக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக. அந்த மனதினுடைய துடிப்பு விரும்பியது கிடைக்க வேண்டும் என்பதற்காக மனது துடிக்கின்றது பாருங்கள். அந்த துடிப்பு அல்லாவிற்காக அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். நமக்கு எதுல இருக்கு? நமக்கு எதுல இருக்கு? எதுல இருக்கு? ஒரு சாதாரணமா ஒரு சட்டை வாங்கிறதுக்கு, ஒரு பெருநாளைக்கோ அல்லது எதுக்கோ, நான் ஏற்கனவே சில பயன்களை சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கேட்டிருப்பீங்க, இப்ப நான் அதெல்லாம் சொல்லல. ஒரு சட்டை வாங்கிறதுக்கு எத்தனை கடை ஏறி இறங்குறாங்க, எத்தனை மாடல், எத்தனை டிசைன். குறைஞ்சது ஒரு மணி நேரம் செலவு பண்ணாம ஒரு சட்டையை தேர்ந்தெடுத்ததா? இங்க யாராவது வாலிபர்கள் இருக்கிறாங்களா சொல்லுங்க, அவங்க இந்த காலத்தினுடைய அவுளியான்னு நான் ஏத்துக்கிறேன். இந்த காலத்தினுடைய உலக பற்றத்தை அவுளியான்னு நான் ஏத்துக்க தயாருங்க. ஒரு மணி நேரம் செலவு பண்ணாம ஒரு சட்டை மாடல் தனக்கு எடுத்ததா சொல்லுங்க. இங்கெல்லாம் கடை இருக்கும், தெருவுல அத்தனை கடை இருக்கும், ஒத்துக்க மாட்டாரு. இங்கெல்லாம் டிசைன் இருக்காது, இங்கெல்லாம் மாடல்ஸ் இருக்காதான். என்னையா மாடல், நீ என்ன நடிக்க வா போற, என்ன மாடல்ஸ் இருக்கும். ஆனா நப்சு சொல்லுது வேணாம், அங்க போவோம், அங்க போவார் பாப்பாரு, என்னங்க புது டிசைன் எதுவும் வந்திருக்கா, அந்த பாருங்க நிறைய டிசைன் இல்லைங்க, இது பார்க்கவே மாட்டார் முதல்ல. ஏன்னா நாலு கடையில் காலு வலிக்க ஏறி இறங்கினதுக்கு பிறகுதான் அடுத்து சட்டையவே தொட்டு பார்ப்பார். அப்படி பார்ப்பார், போனவொடனே அப்படியே சுற்றி பார்ப்பார், இல்லை இங்கே எதுவும் சரியாக போட. அவர் சொல்லுவார் கடைக்காரர், என்னங்க இது அது இது எல்லாம் இல்லைங்க, இது சரியில்லைங்க. சும்மா பெருமைக்கு என்னங்க, கடைசியில் நாலு கடையில் போய் 40 சட்டையை களைச்சி போட்டதுக்கு பின்னாடி ஒரு சட்டையை தூக்குவார். அது எவ்வளவு கன்றாவியாக இருக்குங்கிறது ரெண்டாவது விஷயம். எப்படி இவர் கண்ணுக்கு அது எப்படி இருக்குது? ஆனா உண்மையிலேயே ஒழுக்கத்தின் கண் கொண்டு பார்த்தால் அது கன்றாவியாக இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்ல மனுஷன் தான், ஆனா அவர் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. பெருநாளைக்கு சட்டை போட்டு வந்தார், நானே ரொம்ப பரிதாபப்பட்டு போயிட்டேன். என்ன தான் நீங்க எப்படி செஞ்சிட்டீங்களே, ஒன்னு ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ்ல ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுவாங்க, இல்லைன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு குறைஞ்ச பட்சத்துல ஒரு 200 ரூபாய்க்கு கூட ஒரு பேண்ட் கிடைக்குதுல, அது கூட வாங்க முடியாது. கண்டிப்பா அவருக்கு இருக்கிற வசதி எனக்கு தெரியும், வாங்கியிருக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு பெருநாள் அன்னைக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அஜியார் அலிம்சா இல்ல, அலிம்சா இது புதுசு, புதுசா கிழிஞ்சிருக்கு. ஆமா அஜியார், இதுதான் மாடல். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னங்க பேண்ட் சட்டை கிழிஞ்சிருக்கு, என்னங்க கிழிஞ்சதா மாடல், எங்க என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு, நீங்க போய் இதை போய் நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல அஜியார், எங்க வீட்டுக்காரங்க எடுத்தாங்க. மனுஷன யார் எடுத்ததா? வீட்டுக்காரங்க. மேடம் கண்மணி, நம்ம ஆஜியார் லாங்குவேஜில் என்னங்க இது, தனது கணவனுக்கு ஒரு பெண் பெருநாளைக்கு ஆடை எடுத்து கொடுக்குறாங்க, என்ன ட்ரெஸ்ஸா? ஜீன்ஸ் பேண்ட்ல வரும் பார்த்துருக்குங்க. நான் பசு பொதுவாக வாலிப பசங்க போடும் பொழுது என்ன மக்கு இருக்கணும் இப்படி கிழிச்சு போட்டு போறானு, கடைசியில் பார்த்தா இது என்னவா, இது டிசைனா நமக்கு தெரியல. இன்னாங்க இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் அக்பர், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே நம்முடைய ஈடுபாடு, இபாதத்திலே நம்முடைய ஈடுபாடு. அல்லாஹ் சொல்கிறான், வஇலா ரப்பிக ஃபர்ஹப். அப்ப சட்டை வாங்குறதுல உள்ள ஒரு ஆசை கூட ரப்பை வணங்குவதிலே நமக்கு குறைந்து கொண்டு போகிறது, சரியா இல்லையா? ஒரு சட்டை, ஒரு செருப்பு வாங்குவதிலே சும்மா போய் வாங்கிடுவாங்களா? இப்படி நம்முடைய பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளை எடுத்து பாருங்கள், இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதை தேடி அலைந்து அதற்காக சிரமப்பட்டு அதை வாங்கி அணியும் போது நமது மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அதை 10 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு சஹாபாக்கள் இப்படித்தான் துன்யாவை கொண்டு பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? அவர்களுடைய வரலாறுகளை பாருங்கள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன. நமக்கு அப்படி யாராவது எழுத முடியுமா? கலீஃபா உமர் அவர் நினைத்திருந்தால் எவ்வளவு ஆடம்பரமான ஆடைகளை அணிந்திருக்கலாம். தோழர்கள் சொல்கிறார்கள், நான் கலீஃபா உமர் ஹுத்துபா பிரசங்கம் கொடுக்கும் போது பார்த்தேன், அவருடைய ஆடையின் முன்பகுதியிலே 14 ஒட்டுகள் போடப்பட்டதை நான் எண்ணினேன். அதுக்காக வேண்டி எல்லாரும் கிழிஞ்ச சட்டையை தச்சு போட்டுங்க, நான் சொல்ல வரல. அவர்கள் வணக்க வழிபாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை கண்டார்கள். எனவே துன்யாவை மதிக்காமல் இருந்தார்கள். நாமோ துன்யாவை மதித்து மதித்து அதுவே கதை என்று மாறிய காரணத்தால் வாழ்க்கையினுடைய வசந்தத்தை இந்த பொருளாதாரத்திலே, இந்த துன்யாவிலே, உணவுகளிலே, ஆடை அலங்காரங்களிலே, வசதியான வீடுகளிலே, வசதியான வாகனங்களிலே, இந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைகளிலே தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசதியான வாழ்க்கை, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த பொருளாதாரத்தின் உச்சம், இதுவெல்லாம் மனிதனுக்கு கவலையை தவிர, துக்கத்தை தவிர, துயரத்தை தவிர, இறுதியில் வறட்சியை தவிர, வெறுச்சியை தவிர வேற எதையும் அதிகப்படுத்தாது. அப்ப எல்லாரும் சம்பாதிக்காம சும்மா இருங்கன்னு இந்த அஜத்து சொல்ல போறாரு நினைக்காதீங்க. இல்லை அன்பிற்குரியவர்களே, இந்த துன்யாவிலே நம்முடைய தீனை கொண்டு வர வேண்டும். இந்த பொருளாதார தேடல் இன்றைய உலக வாழ்க்கையிலே பொருளாதாரத்தின் அந்த ஒரு நிலை இல்லை என்றால் வாழ்க்கை தரமாக வாழ முடியாது என்ற நிர்பந்தத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லோரும் இருக்கிறோம் என்பது எனக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் நம்முடைய இபாதத்தை விட துன்யாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், நம்முடைய தீனை விட துன்யாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், நம்முடைய மறுமை வாழ்க்கையை விட துன்யாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் நமது உள்ளத்திலே இறுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வசதியான வீடு இருந்து, ஆடம்பரமான வாகனம் இருந்து, சுவை சுவையான உணவு இருந்தும் கூட நபித்தோழர்கள் உள்ளத்திலே அவர்கள் கொண்டிருந்த மன மகிழ்ச்சி, வாழ்க்கையின் வசந்தத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ்ந்தார்களே, அதை ஏன் நாம் வாழ முடியாமல், சுவைக்க முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுவை மறந்துவிட்டு இதிலே தேடுகிறோம். இபாதத்துகளை ஒதுக்கிவிட்டு அல்லது இபாதத்துகளை குறைத்துவிட்டு பலர் இபாதத்துகளை புறக்கணித்து விட்டு இதிலே தேடுகிறார்கள். எனவேதான் மன நெருக்கடி. இந்த பிபியிலிருந்து சுகர்லிருந்து அட்டாக்கிலிருந்து இன்னும் எத்தனை வகை, இதெல்லாம் எதனால ஏற்பட்டது? இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது சகோதரர்களே? மன அழுத்தம், வாழ்க்கையிலே வெறுச்சி அவர்களுக்கு. மகரிப் நேரம் எது அதான் சொல்லு, போன் அது கொஞ்சம் ஆஃப் பண்ணிங்க முடிச்சிருவோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்க்கையின் வசந்தத்தை நாம் எதிலே தேட வேண்டும்? ரப்புல் ஆலமீனை வணங்குவதிலே. நம்முடைய நிம்மதி அல்லாஹ் அதிலே வைத்திருக்கிறான். ஒரு ஏழையின் நிம்மதி அல்லாஹுவை வணங்குவதிலே இருக்கிறது. ஒரு படித்தவனின் நிம்மதி அவனுடைய வாழ்க்கையின் வசந்தம் அவன் பெற்ற அந்த பட்டத்தில் அல்ல, அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொருளாதார வசதி உடைய ஒரு பொறுப்பிலோ ஒரு வேலையிலோ அல்ல. அவன் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு அல்லாஹுவை எப்படி வணங்கி ஹலால் ஹராமை பேணி வாழ்கிறான் என்பதிலே. ஒரு அரசன் ஆட்சியிலே உட்கார்ந்து விடுவதிலே அவனுக்கு வாழ்க்கையின் வசந்தம் அல்ல, வாழ்க்கையின் மகிழ்ச்சி அல்ல. அந்த அரசாட்சியிலே உட்கார்ந்து கொண்டு தன்னை விட பேரரசனாகிய அந்த ரப்புல் ஆலமீனை வணங்கி அவன் தன் மீது விதித்த கடமைகளை பேணி ஹலால் ஹராமை சரியாக கவனித்து வாழ்கின்ற வாழ்க்கை முறையிலே இருக்கிறது. ஒரு ஏழைக்கும் அப்படித்தான், ஒரு பணக்காரனுக்கும் அப்படித்தான், ஒரு ஆட்சியாளனுக்கும் அப்படித்தான், சாதாரண மனிதனுக்கும் அப்படித்தான். குறிப்பாக கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், மஅக்கல் இப்னு யஸார் ரழியல்லாஹு அன்ஹு நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், குழப்பமான காலத்திலே, கவனித்து கேளுங்கள், குழப்பமான காலத்திலே, பிரச்சனையான காலத்திலே, சண்டை சச்சரவுகள் நிறைந்த காலத்திலே யார் ஒருவர் இபாதத்திலே ஈடுபடுகிறாரோ அவர் என்னை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வருபவரை போன்று. யார் சொன்னது? யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய காலம் சகோதரர்களே, எல்லா குழப்பங்களும், எல்லா விதமான பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், கொலை கொள்ளை, புறம் கோல், பிற மனிதனின் கண்ணியம் பறக்க விடப்படுகிறது, வெளியிலே சென்றாலே பாவம்தான். அவசியமான கட்டாயமான உணவு தேவை, பொருளாதார தேவை, சம்பாத்தியம், கொடுக்கல் வாங்கலை முடித்துவிட்டு உடனடியாக வீடுகளுக்கு திரும்புங்கள், உடனடியாக வீடுகளுக்கு திரும்புங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழப்பமான காலத்திலே வீடுகளுக்குள் நீங்கள் இருங்கள், வீடுகளிலும் உங்களுக்கு வீடுகளில் அறைகள் இருந்தால் அந்த அறைகளுக்குள் இருங்கள், இபாதத்துகளிலே ஈடுபடுங்கள். அது உங்களது வாழ்க்கையிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை பாதுகாப்பை தரும். உங்களை யார் குழப்பத்தில் தள்ள வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்களுக்கு உங்கள் மீது பயத்தை ஏற்படுத்தும். அல்லாஹுவின் உதவியை உங்களுக்கு தேடித்தரும். இன்று அல்லாஹுவை மறந்துவிட்டு வழிபாடுகளை விட்டுவிட்டு உலகத்தை கொண்டு, உலக ஆதாயங்களை கொண்டு, உலக ஆயுதங்களை கொண்டு முஸ்லிம்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவால் கைவிடப்பட்டு விட்டார்கள், அல்லாஹுவை விட்டார்கள், அல்லாஹ் இவர்களையும் கைவிட்டு விட்டான். அந்த நபி தோழர்கள் அல்லாஹுவை பற்றி பிடித்தார்கள், அல்லாஹுவை பற்றி பிடித்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டப்பட்டார்கள், குர்ஆனின் ஒளியிலே, சுன்னாவின் ஒளியிலே. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம்முடைய இந்த வாழ்க்கை குறிப்பாக பொருளாதாரத்தை தேடி தங்களுடைய உறவுகளை, இரத்த உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு, எத்தனையோ பேர் தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு வந்திருப்பீர்கள், எத்தனையோ பேர் தன்னுடைய உடன் பிறந்தவர்களை விட்டுவிட்டு வந்திருப்பீர்கள், எத்தனையோ பேர் தன்னுடைய இரத்த சொந்த பந்தங்களை, தாய் மாமன்களை, தன்னுடைய சிறிய தாய்களை, தன்னுடைய சாச்சாக்களை, சாச்சிகளை விட்டுவிட்டு வந்திருப்பீர்கள். இப்படி குடும்ப உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு பொருளாதாரத்தை தேடி இங்கு வந்திருக்கின்ற நீங்கள், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த வணக்க வழிபாட்டுக்கு அதிகம் தேவை உள்ளவர்கள், பொருளாதார தேடலின் சுமையினால் அல்லாஹுவை மறந்து விடாதீர்கள். பிறகு அல்லாஹ் உங்களை மறக்கும்படி நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். வலா தக்கூனு கல்லதீன நஸுல்லா ஃபன்ஸாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. உங்களுடைய மகிழ்ச்சி நீங்கள் இங்கு சம்பாதிக்கின்ற செல்வத்தின் அளவிலே இல்லை என்பதை ஆழமாக அடுத்தமாக புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கிருந்து அதிகம் அதிகம் சம்பாதித்து உங்களுடைய தாய் நாட்டுக்கு அனுப்புவதிலே உங்களுடைய வாழ்க்கை வசந்தம் அல்ல, உங்களுடைய குடும்பத்தார்களின் வாழ்க்கையின் வசந்தம் அல்ல. எத்தனையோ பேர், நான் ஏன் இவ்வளவு சம்பாதித்து அனுப்பினேன், என்னுடைய சம்பாத்தியம் எனது குடும்பத்தை கெடுத்து விட்டது, எனது சம்பாத்தியம் எனது பிள்ளைகளை கெடுத்து விட்டது, எனது வாழ்க்கையின் வசதி எனது குடும்பத்தை நரகமாக்கிவிட்டது என்று அலறக்கூடிய, கூக்குரல் போடக்கூடிய சகோதரர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஏன்? தீனை மறந்து, இபாதத்தை மறந்து இதிலே ஈடுபட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை பேணி, மார்க்கம் எது, குர்ஆன் என்ன சொல்கிறது, சுன்னா என்ன சொல்கிறது, அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து ஹலாலான ஊதியத்திலே உழைத்து சம்பாதிப்பதிலே என்ன கிடைக்கிறதோ அதிலே மனநிறைவை பெற்று, அது போதும் என்ற அந்த ஒரு எண்ண உணர்வுக்கு நாம் நம்மை ஆளாக்கி கொண்டு, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை அவனை வணங்கி வணங்கி திக்ர் செய்து தொழுது நோன்பு நோற்று ஹலாலான வருவாயை அல்லாஹ்விற்கு ஜகாத்தாகவும் சதக்காகவும் அல்லாஹ் சொன்ன அடியார்களுக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையின் வசந்தத்தை உண்மையிலும் உணரலாம். அந்த வசந்த அன்பிற்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் மரணிக்கும் போது உங்களோடு கபருக்கு வரும், அதுதான் உண்மையான வாழ்க்கையின் வசந்தம். அங்கே கபர் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றப்படும். உங்களுடைய பார்வை விசாலத்தின் அளவிற்கு உங்களுடைய கபர் விசாலமாக்கப்படும். ஏன்? உங்களது வாழ்க்கையை நீங்கள் இங்கே வசந்தமாக்கிக் கொண்டீர்கள் வழிபாட்டின் மூலமாக. அல்லாஹ் சொல்லுவான், எனது அடியானுக்கு சொர்க்கத்தின் விருப்புகளை விரியுங்கள், சொர்க்கத்தின் காட்சிகளை காட்டுங்கள் என்று. பிறகு சொர்க்க பூஞ்சோலைகளிலே எதற்கு மேல் இனி ஒரு வசந்தம் இல்லையோ, எந்த வசந்தத்திற்கு முடிவு இல்லையோ, அழிவில்லையோ, அந்த வசந்தமான வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் கண்டிப்பாக வாழலாம். அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு அதிலே நமது வாழ்க்கையின் வசந்தத்தை தேடினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தருவானாக. வழிபாடுகளிலே சுவை காணக்கூடிய, வழிபாடுகளிலே இன்பத்தை காணக்கூடிய, வழிபடுவதிலே மன அமைதியை தேடக்கூடிய மக்களிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் லீ வலக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வஜஸாக்கும் அல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.